السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد النبي الأمي، وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد: بسم الله الرحمن الرحيم، إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. صدق الله العلیم. عن ابی ہریرۃ رضی اللہ تعالی عنہ انہ قال قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم: من غدا الى المسجد او راح اعد اللہ له فی الجنۃ نزلا کلما غدا او راح. متفق علیہ. ما قال عليه الصلاة والسلام. எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலனம் செய்கின்ற ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தில் அனைவருக்கும் அருளாக அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட எங்களின் தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தன் வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், கியாமம் பரியந்தம் அந்த நபியுல்லாஹுவின் வாழ்க்கை வழிமுறைகளை தன் வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும் நல்லவர்களாகிய சாலிஹீன்கள் அனைவர் பேரிலும் ஏகநாயன் அல்லாஹ் அஸ்ஸலாத் என்னும் கருணையையும் அஸ்ஸலாம் என்னும் வீரத்தையும் என்றென்றும் சொருந்தருவானாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய தோழர்களே, எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருதனை அஞ்சி பயந்து தகுவா எனும் இறையச்சத்தை கடைபிடித்து தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு முதற்கன் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அன்பாந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இவ்வையகத்திலே மனிதர்களாகிய எங்களை படைத்து எங்களுக்கென்ற ஒரு வாழ்க்கை முறையை அறிமுகப்படுத்தி அதை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தூதர்கள் மூலமாக வாழ வைத்தும் காட்டியிருக்கிறார். அப்படி காட்டிய அல்லாஹ் எங்களில் சிலரை சிலரை காண கண்ணியப்படுத்தியும் வைத்திருக்கிறார். அதே போன்று காலங்களையும் நேரங்களையும் தந்த அந்த அல்லாஹ் காலங்களையும் நேரங்களையும் சில காலத்தை சில காலங்களை விட கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி வைத்திருக்கிறார். அதே போன்று இடங்களையும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு சில இடங்களை காண சில இடங்களை கண்ணியப்படுத்தி சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி சங்கைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இடங்களில் அல்லாஹுவுக்கு மிகவும் உகப்பான இடம்தான் அல்லாஹுடைய மாளிகைகள், இறை இல்லங்கள், மஸ்ஜிதுகள். நபியவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்படுகின்ற பொன்மொழியில், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமான இடம் ஒன்று பூமியில் இருக்குமாக இருந்தால் அது அவனுடைய மஸ்ஜிதுகளாகும்,
துறை இல்லங்களாகும். அல்லாஹுவுக்கு பூமியிலே மிக வெறுப்பான இடம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அது பஜாராகும், கடை தெருவாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். ஆக கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமான இடமாக பூமியிலே இருக்கக்கூடிய இடம்தான் மஸ்ஜிதுகள். எப்படி உலகத்திலே இருக்கும் மன்னர்களுக்கு என்று அரண்மனைகள் இருக்குமோ, மாளிகைகள் இருக்குமோ, அப்படி எமது மன்னாதி மன்னனாகிய அல்லாஹுடைய மாளிகைகள் என்றால் பூமியிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் தான். இந்த மஸ்ஜிதுகளை எல்லாம் விரும்புகிறான், இந்த மஸ்ஜிதுகளை எல்லாம் நேசிக்குகிறான், இந்த மஸ்ஜிதுகளுக்கு வருபவர்களுக்கு சன்மானங்களும் கொடுக்குகின்றான். சாதாரண சன்மானங்கள் அல்ல, நபியவர்கள் நிறைய அந்த சன்மானங்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதர் வீட்டிலே உதுவெடுத்துக் கொண்டு மஸ்ஜிதை நோக்கி நடந்து வருகிறாரோ அவர் எடுத்து வைக்கும் ஒரு எட்டுக்கு ஒரு நன்மையை கொடுக்குகிறான், ஒரு பாவத்தை அழிக்குகிறான், அவருடைய ஒரு அந்தஸ்தை கூட்டுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அன்பானவர்களே, எடுத்து வைக்கும் எட்டுக்கும் நன்மை, அதனால் எம் பாவங்களும் போக்கப்படுகிறது, அதனால் மறுமையில் எமது அந்தஸ்தும் உயர்த்தப்படுகிறது என்றால் இந்த எட்டுக்கள் எதற்காக எடுத்து வைக்கப்பட்டது? அல்லாஹுவின் மாளிகைக்கு போவதற்காக எடுத்து வைக்கப்பட்டது. அந்த மாளிகை அல்லாஹுவிடத்திலே பெறுமதியானது, அதனால் வருபவர்களுக்கு அல்லாஹ் இப்படியான சிறப்புகளை கொடுக்குகிறான். இன்னும் ஒரு இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மஸ்ஜிதுக்கு வருவார்களோ அவர்கள் அல்லாஹுவை சந்திக்க வருகின்றவர்கள். எனவே சந்திக்க வந்த அவர்களை அல்லாஹ் அவர்களை சந்தைப்படுத்துவது அல்லாஹுவின் மீது கடமையாகும் என்பதை நபி அவர்கள் சொல்லி வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த புனிதமான மஸ்ஜித் இதற்கு வருபவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்திருக்கிறான் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஆரம்பத்திலே சொன்ன பொன்மொழியிலே சொன்னார்கள், யார் காலையிலோ மாலையிலோ அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளுக்கு வீடுகளிலிருந்து தொழிற்சாலைகளிலிருந்து வருவார்களோ வருகின்ற நேரம் எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்காக விலை மதிக்க முடியாத சுவனவதியில் விருந்து உபசாரத்துக்குரிய ஏற்பாட்டை செய்கிறான் என்று அருமை நபி அவர்கள் சொல்லி வைத்தார்கள். இப்படியெல்லாம் இந்த மஸ்ஜிதுக்கு பல சிறப்புகள் இருக்கிறது, இப்படியெல்லாம் இந்த மஸ்ஜிதுக்கு வருபவர்களுக்கு பல பாக்கியங்கள் இருக்கின்றது. இப்படிப்பட்ட மஸ்ஜிதுகளை யார் யாரெல்லாம் நிர்வகிப்பார்களோ பராமரிப்பார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்தரமான அந்தஸ்துகளையும் கண்ணியங்களையும் கௌரவங்களையும் வைத்திருக்கிறான் என்பதற்கு பல பொன்மொழிகள் ஆதாரமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு பொன்மொழியில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லயுனாதி யௌமல் கியாமா அயன ஜீரானி, நிச்சயமாக அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் என்னுடைய அயலவர்கள் எங்கே என்று அழைப்பு விடுப்பான். இதை செவியேற்ற வானவர்களாகிய மலக்குமார்கள், ஃபதகூலுல் மலாயிகா ரப்பனா வமன் யம்பகி அன் யுஜாவிரக், யா அல்லாஹ் உன்னுடைய அயலவராக எவருக்குத்தான் வர முடியும் என்று மலக்குமார்கள் அல்லாஹுவிடத்திலே வினா தொடுப்பார்கள் என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு அல்லாஹ் இப்படி பதில் சொல்லுவான், எப்படி பதில் சொல்லுவான், ஐனா உம்மாருல் மசாஜித், பூமியிலே துறை இல்லங்களாகிய மஸ்ஜிதுகளை நிர்வகித்தவர்கள் பராமரித்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். அன்பானவர்களே, மஸ்ஜிதுகளை பராமரிப்பவர்கள், மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பவர்கள் அல்லாஹ்வுடைய அயலவர்களாக மறுமையில் அழைக்கப்படுவார்கள் என்றால் இதைவிட சிறப்பு வேறு என்று இருக்க வேண்டியிருக்கின்றது. இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கும் நிர்வாகிகளுக்கு கொடுக்குகிறான். எனவே அந்த நிர்வாகத்தில் நாங்களும் பங்காளிகளாக இருந்தால் நல்லமே என்ற ஆசை எமக்கும் பிறக்கும். எனவே அந்த நிர்வாகிகளாக நாமும் இருந்தால் நல்லமே என்ற அவா பேராசை எமக்கும் தோன்றும். அருமை நபியவர்கள் தோன்றும் என்றும் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக்கும் ஸதஹ்ருசூன அலல் இமாரா வ ஸதகூனு நதாமதன் யௌமல் கியாமா. அக்ரஜஹுல் புகாரி. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்பு தோழர்களே, நிச்சயமாக நீங்கள் நிர்வாக பொறுப்பை ஆசைப்படுவீர்கள், தனக்கு கிடைக்க வேண்டுமே என்று எதிர்பார்ப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அப்படி ஆசைப்படுவதற்குரிய ஒரு சாமான அல்ல நிர்வாகம். அது எப்படி பொறுப்பானது தெரியுமா? நிர்வாக பொறுப்பு என்று சொல்லுவது ஒரு நெருப்பு என்பதை நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அது கியாமத்து நாளையில், நாளை மறுமையில், மனித கோடிக்கு முன்னிலையில், அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் உங்களுக்கு கேவலத்துக்கும் நஷ்டத்துக்கும் அந்த நிர்வாக பொறுப்பே காரணமாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். நிர்வாகிகளாக இருந்தால் அல்லாஹ்வின் அயலவர்களாக இருக்கலாம் என்ற ஆசை வரலாம். ஆசை வரும். வந்ததற்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆசைப்படுவதற்குரிய ஒன்று அல்ல. ஏன் நிர்வாக பொறுப்பு என்பது ஒரு நெருப்பு. நெருப்பில் புழங்குபவர்கள் நிதானமாக புழங்க வேண்டும். அதிலே தன் புத்தியை போட்டி, தன் இஷ்டப்படி தன் நிர்வாகத்தை ஆள முடியாது என்பதைத்தான் நபியவர்கள் இந்த இடத்திலே சூசகமாக சொன்னார்கள். இன்னும் ஒரு முறை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அலா தஸ்தாமிலுனி, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை என்னை ஏதாவது ஒரு பொறுப்புக்கு பொறுப்புதாரியாக ஆக்க மாட்டீர்களா? என்னை ஒரு பொறுப்புதாரியாக, ஒரு நிர்வாகியாக ஆக்க மாட்டீர்களா என்று கேட்டார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், இதை கேட்ட நபியவர்கள் ஃபதரப பியதிஹி அலா மன்கிபி, என்னுடைய தோளிலே கையினால் அடித்து விட்டு சொன்னார்கள், யா அபாதர், இன்னக தஈபுன், அபூதரே, நீங்கள் ஒரு பலஹீனமானவர். யார் அவர்? நபி தோழர், பண்பொழிகள் பலதை அறிவித்தவர், நம்பகமானவர், மார்க்கத்தில் பேணுதலாக வாழ்ந்தவர், தீர்ப்புகள் பல வழங்கியவர். இவரை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு பலகீனமானவர். அந்த பொறுப்புக்கு நீங்கள் இந்த பலகீனத்தோடு வர முடியாது என்பதை சொல்லிவிட்டு சொன்னார்கள். பொறுப்புக்கு கண்டீர்களா? நிர்வாகியாக வர கேட்கின்றீர்களா? அந்த நிர்வாகம் எப்படிப்பட்டது தெரியுமா? வஇன்னஹா அமானத்துன் வஇன்னஹா யௌமல் கியாமத்தி ஃபிஸ்யுன் வ நதாமத்துன் இல்லா மன் அகலஹா பிஹக்கிஹா. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நெருப்பை பற்றி விளங்கப்படுத்தினார்கள். நிர்வாகம் சாதாரணமான ஒன்றல்ல, ஒரு அமானிதம், ஒரு அமானிதம். அந்த அமானிதம் மட்டுமல்ல, அதை முறையாக நிறைவேற்றாதவர்களுக்கு மறுமையில் அது கை சேதமாக, மறுமையில் அது ஒரு நஷ்டத்தை உண்டாக்கக்கூடியதாக வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். யாருக்கு எனக்கு ஒரு நிர்வாக பொறுப்பு வேண்டாமா, தர மாட்டீர்களா என்று கேட்ட தனது உத்தம தோழர் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே எவ்வளவு வித்தியாசம். அல்லாஹுவின் அச்சத்தில் ஆழ்ந்தவர்கள், இரவு மகளாக அச்சத்தினால் அழக்கூடியவர்கள், அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டால் மனுஷியாளர்களுக்கு நெருங்கக்கூடியவர்கள், இவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் நிர்வாக பொறுப்பை எடுக்க இயலாதவர். ஏன், அது ஒரு அமானிதம், அதை முறையாக பயன்படுத்த வேண்டும், இல்லையே அது மறுமையில் உமக்கு நஷ்டமாக அமையும் என்று சொன்னார்கள் என்றால், அன்பானவர்களே, எங்களுடைய நிலை என்ன, எங்களுடைய நிலை என்ன? இதனால் எங்களில் அநேகமானவருக்கு இவைகளை கேட்கும் பொழுது நிர்வாக பொறுப்பை எடுக்கவே கூடாது என்ற எண்ணம் தோண்டும், என்ற எண்ணம் தோண்டும். ஏன், எனது குடும்பத்தை பற்றி, என்னுடைய தொழிலை பற்றி, என்னுடைய உறவுகளை பற்றி நான் பொறுப்பு கூற வேண்டிய நிலையில், இவைகளுக்கு மேலால் இன்னும் ஊருடைய பொறுப்பையும் நான் மறுமையில் அல்லாஹ்விடத்திலே ஒப்புவிக்க வேண்டி வருமே என்ற பயம் வரும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறுப்பை கேட்டு வருவதும் கூடாது, பொறுப்பை கொடுக்கும் பொழுது தட்டுவதும் கூடாது, பொறுப்பை கேட்பதும் கூடாது, பொறுப்பை மக்களால் தம்மிடத்திலே ஒப்படைக்கப்படும் பொழுது அதை தட்டுவதும் கூடாது சொன்னார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு ஸமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், யா அப்துல் ரஹ்மான், ஏ அப்துல் ரஹ்மானே, பொறுப்பை கேட்காதீர், பொறுப்பு கேட்க வேண்டாம், அந்த நிர்வாக பொறுப்பை கேட்காமல் உனக்கு ஒப்படைக்கப்பட்டால் அந்த நிர்வாக பொறுப்பை செய்வதற்கு உனக்கு உதவிகள் செய்யப்படும், அல்லாஹுவின் புறத்திலிருந்து பிரத்யேகமான உதவி வழங்கப்படும். யார் பொறுப்பை கேட்காமல் பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு நிர்வாக பொறுப்பை கேட்டு அதனால் உனக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படுமாக இருந்தால் உக்கில் செயலைகா முத்தகம் அழகி. அன்பானவர்களே, நபியவர்கள் சொன்னார்கள், அந்த பொறுப்பு உனக்கு சாட்டப்பட்டுவிடும், அதற்கு உனக்கு உதவி வழங்கப்பட மாட்டாது, அது உனக்கு மறுமையில் கஷேதத்துக்கு காரணமாக இருக்கும் என்ற கருத்தை இங்கும் சுருக்கமாக சொன்னார்கள் புகாரியில் முஸ்லிமில் இடம்பெறுகின்ற பொன்மொழி. அன்பானவர்களே, பொறுப்பை தந்தால் ஏற்க வேண்டும், பொறுப்பு மக்களால் கொடுக்கப்பட்டால் அதை ஏற்க வேண்டும், அல்லாஹ் அந்த நிர்வாக பொறுப்பை செய்வதற்கு உதவி வழங்குவார். ஆனால் நிர்வாக பொறுப்பு கேட்க கூடாது, கேட்டு வந்துவிட்டால் அது தன்னுடைய கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் காரணமாகும் என்பதை நபியவர்கள் அந்த இடத்திலே சொல்லி வைத்தார்கள். சரி, மக்களால் நிர்வாகிகளாக ஆக்கப்பட்டு விட்டோம், ஆக்கப்பட போகிறோம் என்றால், மக்களால் நிர்வாகிகளாக ஆக்கப்படுகின்றவர்கள், தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நாம் நினைத்தவர்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய மாளிகையை நிர்வகிக்க, அந்த மாளிகையின் கீழ் வாழுகின்ற மக்களை நிர்வகிக்க தெரிவு செய்ய முடியாது. அவனுடைய மாளிகையை நிர்வகிக்க அல்லாஹ் அதற்கு தகுதியானவர்கள் இவர்கள் தான் என்று கோரிட்டு காட்டிருக்கிறான், அவர்களைத்தான் தெரிவு செய்ய வேண்டும். குர்ஆன் சொல்லுகின்றது, இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹுடைய இறை இல்லங்களாகிய மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பவர்கள் யார் தெரியுமா? மன் ஆமன பில்லாஹி, யார் அல்லாஹுவை உள்ளபடி விசுவாசம் கொண்டுள்ளார்களோ. மறுமை ஒன்று இருக்கிறது, இந்த நிர்வாகம் பற்றி மறுமை நான் விசாரிக்கப்படுவேன் என்ற விசுவாசம் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட விசுவாசிகள் தான் இந்த நிர்வாகத்துக்கு வர வேண்டும். மட்டுமல்ல, தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தொழுகையை நிலைநிறுத்துவதென்றால் என்ன? அனைவரும் மஸ்ஜிதுக்கு வருகின்றார்கள், தொழுகின்றார்கள், வீடுகளுக்கும் தொழில்களுக்கும் செல்லுகின்றார்கள். அதே போன்று தொழுகையை நிலைநிறுத்துவதற்கு நிலைநிறுத்துவது என்று சொல்லுவதா? இல்லை. தொழுகையை நிலைநிறுத்துவது என்பது தொழுகையின் ஷரியாவின் சட்டங்களை பரிபூர்ணமாக அறிந்திருக்க வேண்டும், தொழுகையை பாத்திலாக்கும் கிரமங்களை புரிந்திருக்க வேண்டும், தொழுகையில் பேணப்படுகின்ற சுன்னாக்களை அறிந்திருக்க வேண்டும், தொழுகைக்கு தகாத அனைத்து செயல்களையும் விளங்கியிருக்க வேண்டும். பிறகு அந்த தொழுகையை அறிந்தபடி முறை நபியவர்கள் காட்டியபடி அல்லாஹ் சொன்னபடி நிறைவேற்ற பழக்கம் உடையவராக இருக்க வேண்டும். தொழுகையில் பொடுபோக்கு செய்பவர் நிர்வாகத்துக்கு வர முடியாது, தொழுகையில் சட்டம் தெரியாதவர் நிர்வாகத்துக்கு வர முடியாது. பரலுகள் தெரியாது, ஷருத்துகள் தெரியாது, முஸ்தஹபுகள் தெரியாது, முஹ்திராத்துகள் தெரியாது என்றால் அவர்களுக்கு நிர்வாகிகளாக இருக்க முடியாது. தொழுகையின் பரிபூர்ண சட்டங்களை தெரிந்தவர் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். அடுத்தது ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் என்றால் ஜகாத்துடைய முழு சட்டத்தையும் தெரிந்திருக்க வேண்டும். எதில் அவர் ஜகாத்து கொடுக்க கடமைப்பட்டுள்ளாரோ அதற்குரிய ஜகாத்தின் சட்டத்தை தெரிந்திருக்க வேண்டும். அனைவரும் ஜகாத்து கொடுக்கிறார்கள், நானும் ஏதோ கொடுக்குகிறேன் என்ற பெயரில் கொடுக்க முடியாது. ஜகாத்துடைய பணம், ஜகாத்துடைய பொருள் எவர் அதை கொடுத்தாலும் கொடுப்பவருக்கு உரித்தான சொத்தல்ல, பொருள் அல்ல. அதை எடுப்பதற்கு தகுதியான, அதை எடுப்பதற்கு தகுதியான மக்கள் யார் இருப்பார்களோ அவர்களுடைய சொத்து, அவர்களுடைய பணம், அவர்களுடைய பொருள். அதை நாம் நினைத்த விதத்தில் கொடுக்க முடியாது. அதை அல்லாஹ் சொன்னபடியே எடுக்க வேண்டும், அல்லாஹ் சொன்னவர்களுக்கே கொடுக்க வேண்டும். 50 லட்சம் கடமையான நான் அதில் 10 லட்சத்தை ஏதோ மிஸ்கீன்களுக்கு கொடுத்து விட்டு என்னுடைய ஜகாத்து கடமை நிறைவேறிவிட்டது என்று எண்ணினால் அது ஜகாத்தாக ஆக முடியாது. அல்லாஹ் எந்த கூட்டத்தார்களுக்கு ஜகாத்தை கொடுக்க சொன்னானோ அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்க சொன்னாரோ அப்படித்தான் கொடுக்க வேண்டும். எதில் கொடுக்க சொன்னாரோ அதில் தான் கொடுக்க வேண்டும். என்னுடைய பணம், என்னுடைய பொருள் நான் விரும்பிய முறையில் கொடுப்பேன் என்றால் அது ஜகாத் அல்ல, அது சதகா, அது சதகாவாக மாறும். எனவே இப்படி ஜகாத்துடைய சட்டங்களை தெரிந்து கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வை மாத்திரம் பயப்படக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் அவனுடைய மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பவர்களிடத்தில் இருக்க வேண்டிய ஷரத்துகளை சொல்கிறான். ஈமான் இருக்க வேண்டும், தொழுகை இருக்க வேண்டும், ஜகாத் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை மட்டும் அஞ்சும் இறையச்சம் உடைய பக்தியுடைய ஆளாக அவர் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவரை இவரை பயந்து அவருடைய இவருடைய புகழை எதிர்பார்த்து செய்பவர்கள் நிர்வாகிகளாக வர தகுதியற்றவர்கள். அல்லாஹுவை மாத்திரம் அஞ்சி நடப்பவர்கள் தான் நிர்வாகிகளாக இருக்க தகுதியானவர்கள். சரி, இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் யார் நிர்வாகிகளாக வந்தார்களோ அவர்களின் பொறுப்பு என்ன, அவர்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? எங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது. எமது முன்மாதிரிகளாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் எங்களுக்கு எவர்களை காட்டினார்களோ அவர்களின் வாழ்க்கை இதற்கு முன்மாதிரியாக இருக்கின்றது. ஹலீபா உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹலீபா அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு அன்ஹு அவருடைய வஃபாத்துக்கு பிறகு நிர்வாக பொறுப்பு உடையவர்களாக ஆனார்கள். நிர்வாக பொறுப்பு, மக்களை நிர்வகிக்கும் பொறுப்பு, நாட்டை நிர்வகிக்கும் பொறுப்பு ஹலீபா உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டது. இந்த நேரத்தில் அங்கிருந்த மூத்த சஹாபாக்களில் சிலர் ஓடோடி வந்து சொன்னார்கள், ஹலீபா அமீருல் முஃமினீன் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் ஹலீபாவாக ஆக்கப்பட்டதை பார்த்து அநேக சஹாபாக்கள் பயப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள். அநேக சஹாபாக்கள் பயப்படுகிறார்கள். காரணம், உங்களுக்கு முன்னால் எங்களை நிர்வகித்த நபியவர்களோ நபியின் உத்தம தொடர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ எங்களோடு மிகவும் இரக்க சுபாவம் உடையவர்களாக இருந்தார்கள், கருணையுடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் நீங்களோ கடும்போக்குடையவர்களாக இருக்கின்றீர்கள் என்பது எமக்கு தெரியும். ஆகையினால் மக்கள் பயப்படுகிறார்கள், உங்களுடைய நிர்வாகம் எங்களுக்கு எப்படி அமையுமோ என்று பயப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள். இதை கேட்ட கலீபா அழுதார்கள், மக்களை ஒன்று சேர்த்தார்கள், சுருக்கமாக சில விடயங்களை சொன்னார்கள். அதில் எமது வாழ்க்கைக்கு தேவையாக சிலதை நான் இங்கே முன்வைக்குகிறேன். சொன்னார்கள், ஒரு குடும்பம் இருந்தால் அந்த குடும்பத்தில் வாப்பாவும் உம்மாவும் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். வாப்பா உரமாக இருந்தால் உம்மா இரக்கமாக இருப்பார், உம்மா உரமாக இருந்தால் வாப்பா சொத்தாக இருப்பார். ஒருவர் உரமாக அடுத்தவர் சொத்தாக இருப்பது அந்த பிள்ளைகளின் வளர்ப்புக்கு வழிவகுக்கும் என்பதை சொல்லிவிட்டு சொன்னார்கள். அப்படித்தான் நானும் நபியவர்களும் எனது தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இரக்க சுபாவம் உடையவர்களாக இருந்தார்கள். நானோ அக்காலத்தில் கடும்போக்குடையவனாக இருந்தேன். அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். சொன்னார்கள், உம்மா மௌத்தானா, வாப்பா பிள்ளைகளுக்காக தானாகவே சொத்தாகி விடுவார்கள் அல்லவா, அதே போன்று நானும் இப்பொழுது உங்களில் ஆகவும் சொத்தானவனாக இருப்பேன் என்று முதன் முதலாக உத்தரவாதம் கொடுத்தார்கள். மக்களே, உங்களின் நிர்வாக பொறுப்பை எடுத்துவிட்டேன், என்னுடைய ஆரம்ப கடும்போக்கில் உங்களோடு நடக்க மாட்டேன், உங்களோடு மிகவும் மிருதுவாக நடப்பேன் என்று சொல்லிவிட்டு ஐந்து விடயங்களை சொன்னார்கள், ஐந்து கைங்கரியங்களை சொன்னார்கள். ஒன்று சொன்னார்கள், நான் சொத்தாக இருப்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள உங்களுக்கு நான் ஐந்து விடயங்களை சொல்லித் தருகிறேன். ஒன்று, நான் நிர்வாகியாக இருக்கும் பொழுது, கலீபாவாக இருக்கும் பொழுது உங்களிடத்திலிருந்து ஏதாவது நான் எடுத்தால் அதை நான் முறைப்படி எடுக்கிறேனா என்பதை பாருங்கள், இல்லையே என்னிடத்தில் தட்டி கேளுங்கள். ஒன்று. இரண்டாவது, நான் ஏதாவது பைத்துல் மாலில் இருந்து பொது நிதியத்திலிருந்து செலவழித்தால் அதை நான் முறையாக செலவழிக்கிறேனா என்பதை பாருங்கள், இல்லையே என்னிடத்திலே அதை சுட்டிக்காட்டுங்கள், என்னை திருத்துங்கள் என்று இரண்டாவதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். மூன்றாவது, இரண்டு வருடங்களுக்குள் எனது ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை நான்கு மாதங்களுக்கு மேல் யுத்தத்தில் ஈடுபட வைக்கிறேனா என்று பாருங்கள், அப்படி ஈடுபட வைப்பதை நீங்கள் கண்டால் அதை எனக்கு சுட்டிக்காட்டுங்கள். மூணாவது சொன்னார்கள், நாலாவது சொன்னார்கள், யார் யாரையெல்லாம் எந்த எந்த ராணுவ வீரர்களை எல்லாம் நான்கு மாதங்கள் இரண்டு வருடங்களுக்குள் யுத்த களங்களில் ஈடுபடுத்துவேரோ அவர்களின் குடும்ப செலவையும் அவர்களின் உறவுகளின் செலவுகளையும் நானே பொறுப்பேற்பேன், அப்படி பொறுப்பேற்று செயல்படவில்லை என்றால் அதை எனக்கு நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள், இவைகளை என் நிர்வாகத்தில் கண்காணியுங்கள் என்று நான்கையும் சொல்லிவிட்டு இறுதியாக சொன்னார்கள். மக்களே, எனது நிர்வாகத்தின் கீழ் இருப்பவர்களே, எனது ஆட்சியின் கீழ் இருப்பவர்களே, இன்ஷா அல்லாஹ் உங்களில் அனைவருக்கும் வசதிகள் வளர வளர உங்களின் சம்பளத்தையும் கூட்டித் தருவேன் என்று ஹலீபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களுக்கு, நிர்வாக பொறுப்பில் இருப்பவர் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற உண்மையை சொன்னார்கள். அது எமக்கு பாடமாக அமைய வேண்டும். அன்பானவர்களே, இன்று நிர்வாகம் என்று சொல்லும் பொழுது மஸ்ஜிதை பராமரிப்பது, அதை அழகுபடுத்துவது, அதன் வேலைகளை செய்வது என்று சிலர் நினைக்கின்றார்கள். அவைகளை செய்யத்தான் வேண்டும். நிர்வாகம் இரண்டு வகையானது. ஒன்று மஸ்ஜித் என்பதை அல்லாஹ்வுடைய வீடு. அந்த மஸ்ஜிதில் நடக்க வேண்டிய அமல்கள் அனைத்தும் அல்லாஹ் விரும்பக்கூடியது. அந்த மஸ்ஜிதை நிர்வகிப்பவர்களும் அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகராவுடைய அமல்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக பள்ளி நிர்வாகிகள் இருக்க வேண்டும். இரண்டாவது அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாக பொறுப்பின்றில் இருக்கக்கூடிய மக்களை பராமரிக்க தெரிந்திருக்க வேண்டும். அந்த மக்களில் எவரவர் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை நிர்வாகிகள் அறிந்து அவர்களுக்கு தேவையான நிர்வாக உதவிகளை வழங்க கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். இது அல்லாமல் ஹதீம்களையும் மோதின்மார்களையும் வேலையாட்களையும் சம்பளம் கொடுத்து வைப்பது, அவர்களை கட்டுப்பாட்டில் வைப்பது, இதுதான் எமது பொறுப்பு என்று இருப்பார்களாக இருந்தால் மறுமையில் தன்னுடைய நிர்வாக பொறுப்புக்கு நிச்சயமாக சத்தியமாக பழிச்சொலியாக வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அனைவரும் பொறுப்புதாரிகள், நிர்வாகிகள். உங்களுடைய நிர்வாகம் பற்றி மறுமையில் விசாரிக்கப்பட்டே தீர்வீர்கள் என்று சொன்னார்கள். அது சின்ன ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவின் முன்னிலையில் மறுமையில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். எனவே இந்த உணர்வோடு நிர்வாகிகளை தெரிவு செய்வோம். நிர்வாகிகளாக வரக்கூடியவர்கள் செயல்படுவோம். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய மாதாபிதாக்களின் பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. சகல முஸ்லிம்களுடைய குற்றம் குறைகளை பொறுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு பூரா உலகத்திலும் வாழுகின்ற முஸ்லிம்களுடைய உயிர்களையும் உடமைகளையும் பாதுகாத்து முஸ்லிம்களையும் நிம்மதியாக வாழ்வதற்கு வழிவகைகளை செய்து கொடுப்பாயாக. உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் என் பிரார்த்தனையை அங்கீகரித்து அருள் புரிவாயாக.
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.